நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றில் ஒரு தடவை கூட ஆட்சி அமைத்திராத போதிலும் அரசியலில் தமக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ள கட்சி கிரீன்ஸ் கட்சி. ஆஸ்திரேலியாவின் முக்கிய கட்சிகளில் ஒன்றான கிரீன்ஸ் கட்சியின் தோற்றம் மற்றும் அதன் வளர்ச்சியை முதலில் பார்ப்போம். ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்ல, உலகின் முதலாவது கிரீன் கட்சி தொடங்கப்பட்டது டஸ்மேனியாவில் என தெரிவிக்கப்படுகிறது. 1972 கோர்டன் ரிவர் நீர்மின் சக்தி திட்டத்தின் உருவாக்கத்திற்காக தென்மேற்கு டஸ்மேனியாவில் உள்ள பெட ஏரியை மூழ்கடித்துவிட்டு அதன் மேல் செயற்கையான மாபெரும் ஏரியை உருவாக்குவது என அரசு முடிவெடுத்தது. ஆனால் இயற்கையை அழித்துவிட்டு செயற்கையாக ஏரியை உருவாக்குவதா என போர்க்கொடி தூக்கிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குழு ஒன்று இதற்கென ஒரு அமைப்பை தொடங்கி இந்த ஏரியை காப்பாற்ற போராடினார்கள். பின்னர் பெடர் ஏரியை காப்பாற்றுவதற்காக தி யுனைடெட் டஸ்மேனியா குரூப் என்ற பெயரில் கட்சியை உருவாக்கி 1972 டஸ்மேனிய மாநில தேர்தலிலும் குதித்தார்கள். தி யுனைடெட் டஸ்மேனியா குரூப்பின் பெயரில் கிரீன் என்ற சொல் இல்லாவிட்டாலும் இதுவே உலகின் முதல் கிரீன் கட்சி என கருதப்படுகிறது. முதன்முதலாக தேர்தலில் குதித்த இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் 3.9% வாக்குகளையும் பெற்றனர். ஆனால் எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிய பெடர் ஏரியின் அழிவை யுனைடெட் டஸ்மேனியா குரூப் என்ற இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இது நடந்து 6 பின் மீண்டும் ஒரு திட்டத்திற்காக டஸ்மேனியாவின் பிராங்க்லின் ஆற்றை மூழ்கடிக்கப் போவதாக ஒரு அரசு அறிவிப்பு வந்தது. இதனால் கொதித்தெழுந்த யுனைடெட் டஸ்மேனியா குரூப் மற்றும் பல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் டஸ்மேனியா முழுவதும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஆஸ்திரேலியா சந்தித்த மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று. இதன்போது 1200 பேர் கைதும் செய்யப்பட்டனர். இவர்கள் கடுமையாக போராடி பிராங்க்லின் ஆற்றை ஒருவாறு காப்பாற்றிவிட்டனர். பிராங்க்லின் ஆற்றை மூடுவது மோனலிசா ஓவியத்தின் மீது கிறுக்குவதைப் போன்றது என முழக்கமிட்டவர்களில் முக்கியமானவர்கள் பாப் பிரவுன் மற்றும் கிறிஸ்டின் மில்ன் ஆகியோர். யுனைடெட் டஸ்மேனியா குரூப்பிலும் இடம்பெற்றிருந்த இவர்கள் அதிலிருந்து சென்று 1980 டஸ்மேனியன் கிரீன்ஸ் என்ற அரசியல் கட்சியை ஆரம்பித்தனர். இந்த இடத்தில்தான் கிரீன்ஸ் என்ற பெயர் உதயமாகின்றது. டஸ்மேனியாவைப் போல மேற்கு ஆஸ்திரேலியா, தெற்கு ஆஸ்திரேலியா என அனைத்து இடங்களிலும் பல கிரீன்ஸ் கட்சிகள் நாடு தழுவிய ரீதியில் உருவாக்கப்பட்டன. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலமே 1983 முதன்முதலாக தி கிரீன்ஸ் என்ற பெயரை பதிவு செய்தது. இதையடுத்து வெவ்வேறு பெயர்களில் இயங்குவதை விட 8 மாநில மற்றும் பிராந்தியங்களை ஒன்றிணைத்த தேசிய ஆஸ்திரேலியன் கிரீன்ஸ் கட்சியாக மாறுவது என முடிவெடுக்கப்பட்டது. இதற்கான அறிவிப்பு 1992 August 30 வெளியானது. 1993 முதல் மாநில மற்றும் பெடரல் தேர்தல்களில் போட்டியிட்ட கிரீன்ஸ் கட்சியினர் அரசியலில் தமக்கென ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டனர். கிரீன்ஸ் கட்சியின் முதலாவது தலைவராக செயற்பட்டவர் பாப் பிரவுன் ஆவார். இவர்தான் டஸ்மேனிய மாநில செனட் அவைக்கு தெரிவான முதலாவது நபர். அதன் பின்னர் 1996 பெடரல் தேர்தலில் நின்று செனட்டர் ஆனார். பின்னர் 2001-2007 தேர்தலிலும் செனட் அவையில் வெற்றி பெற்றார். பாப் பிரவுன் தலைமையில் கிரீன்ஸ் கட்சி தொடர்பான மக்கள் ஆதரவு பற்றி விவரிக்கிறார் சிட்னி பல்கலைக்கழகத்தில் அரசு மற்றும் சர்வதேச உறவுகள் துறையின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் பீட்டர் சென்.
The support for the Greens is interesting because certainly you're right when you say that, particularly under the leadership of Bob Brown at the national level, their Senate vote in the upper house reached 13%, and then it declined when he retired. It went down to about 8.6%. At the last election, it's come back to about 10%, which is roughly nationally where we see their level of support being. So I don't know if it's declined as much as plateaued. And I guess the other thing is that the Greens have been developing their success, particularly in local governments and to some extent at the state level in Australia, less at the federal level, because winning seats federally is actually quite, you know, much more difficult for small parties.
2002 கிரீன்ஸ் கட்சியின் முதலாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவாக மைக்கேல் லோகன் இடம் பிடித்தார். நியூ சவுத் வேல்ஸ் கனிங்ஹாம் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று அவர் இந்த சாதனையை நிலைநாட்டினார். இதன் பின்னர் 2010 இரண்டாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவாக நாடாளுமன்றம் சென்றார் மெல்பர்னில் போட்டியிட்ட அடம் பேட். முதன்முதலாக ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆசனத்திற்கு பொது தேர்தல் மூலம் தெரிவாகிய கிரீன்ஸ் உறுப்பினர் என்ற பெருமை அடம் பேண்டை சேரும். அது மட்டுமல்ல, 2010 தேர்தலில் 1.6 million பேர் கிரீன்ஸ் கட்சிக்கு வாக்களித்தனர். கிரீன்ஸ் கட்சியின் செனட் ஆசனங்கள் 9 அதிகரிக்க செனட் அவையின் பேலன்ஸ் ஆஃப் பவர் எனப்படும் தீர்மானிக்கும் சக்தியாக மாறியது கிரீன்ஸ் கட்சி. மேலும் அந்த தேர்தலில் ஜூலியா கிலார்ட் தலைமையிலான லேபர் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை இல்லாமல் போன நிலையில் கிரீன்ஸ் கட்சி லேபருக்கான தனது ஆதரவை வழங்கி லேபர் ஆட்சி அமைவதற்கு முக்கிய காரணியாக மாறியது. 16 ஆண்டுகள் கிரீன்ஸின் தலைவராக இருந்த பாப் பிரவுன் 2012 தலைவர் பதவியிலிருந்து விலகிக் கொண்டதுடன் செனட் அவையிலிருந்தும் விலகினார். இவரைத் தொடர்ந்து கிரீன்ஸ் தலைவர் பதவியில் அமர்ந்தார் கிறிஸ்டின் மில். பருவநிலை மாற்றத்திற்கான தீர்வு தொடர்பில் தீவிரமாக செயற்பட்டு வரும் ஒரே கட்சி கிரீன்ஸ் கட்சியே எனவும் இந்த விடயம் எதிர்காலத்தில் அரசியலில் முக்கிய பேசுபொருளாகும் எனவும் கிறிஸ்டின் மில் அப்போது தெரிவித்திருந்தார்.
When you look around the world, it is extremely unusual to end up with majority governments. In fact, it's the exception rather than the rule. This is the century where the overwhelming challenge is going to come from the environment as a result of global warming. That's going to impact on defense policy, impact on people moving around the world, on food scarcity, and that's why you're going to see both of the old parties decline over time and the rise of new parties like the Greens.
2012 முதல் 2015 வரை கிரீன்ஸ் தலைவராக இருந்த கிறிஸ்டின் மில் அந்த வருடம் செனட்டிலிருந்தும் தலைவர் பதவியிலிருந்தும் விலகிக் கொண்டார். அதன் பின்னர் கிரீன்ஸ் தலைவராக தெரிவானவர் ரிச்சர்ட் டி நட்லி. மருத்துவரான ரிச்சர்ட் டி நட்லி 2010 பொதுத் தேர்தலில் வென்று செனட் அவைக்கு தெரிவாகியிருந்தவர். 2020 அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெற அடம் பேண்ட் புதிய தலைவராக தெரிவானார். நடைபெறவுள்ள தேர்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்த அடம் பேண்ட், காலநிலை மாற்றம் குறித்த ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை மேற்கொண்டிராத லிபரல் கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என தெரிவித்தார். இதற்கேதுவாக லேபர் கட்சியுடன் இணைந்து பணியாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் அடம் பேண்ட் தெரிவித்தார்.
We want to kick the Liberals out. We think Scott Morrison has been terrible on climate and also has turbocharged inequality and has a serial problem with telling the truth, and he's got to go. The Liberals have got to go. And so we would then, in that situation, in a power-sharing parliament, we would seek to work with Labor to support a change of government.
2019 நிலவரப்படி 9 ஃபெடரல் செனட்டர்கள், 1 ஃபெடரல் எம்பி அதாவது அடம் பேண்ட், 23 மாநில எம்பிக்கள், 100 கிரீன்ஸ் கவுன்சிலர்கள் மற்றும் மேயர்கள் என கிரீன்ஸ் கட்சி வளர்ந்து நிற்கிறது. இனி கிரீன்ஸ் கட்சியின் முக்கிய தேர்தல் கொள்கைகள் என்னவென்று பார்ப்போம். இக்கட்சி தொழிற்விட ஆரம்பித்ததே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலிருந்துதான் என்பதை ஆரம்பத்தில் பார்த்தோம். அன்று முதல் இன்று வரை பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கிரீன்ஸ் கட்சியின் தாரக மந்திரமாக இருக்கிறது. அத்துடன் சேர்ந்து சமூக நீதி, வன்முறையின்மை, பாதிக்கப்படும் சமூகங்களுக்காக குரல் கொடுப்பது ஆகியனவும் சேர்ந்துள்ளது. 2035 நெட் ஜீரோ எமிஷன்ஸ் நிகர பூஜ்ய உமிழ்வு இலக்கை எட்டுதல், அத்துடன் நிலக்கரி மற்றும் எரிவாயுவை முற்றிலுமாக அகற்றி 100% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டுக்கு மாறுதல், பூர்வீக குடிமக்கள் தொடர்பிலான ட்ரீட்டியை ஆதரிக்கும் அதே நேரம் இது குறித்த ட்ருத் அண்ட் ஜஸ்டிஸ் கமிஷனை நிறுவுதல், திருடப்பட்ட தலைமுறையினருக்கான இழப்பீடு வழங்கும் திட்டமும் நிறுவப்படும், முதியோர் பராமரிப்பு பணியாளர்களுக்கான பணியிடம் மற்றும் தொழில் நிலைமைகளை மேம்படுத்துதல், அத்துடன் முதியோர் பராமரிப்பு சேவைகள் பல கலாச்சார பின்னணிகள் மற்றும் சமூகங்களை உள்ளடக்கியதாகவும் இலாப நோக்கற்ற முறையிலும் இயங்குவதை உறுதி செய்தல், நேஷனல் இன்டெகிரிட்டி கமிஷனை உருவாக்கி பொது நலன் சார்ந்த பிரச்சினைகள் தொடர்பிலான சுயாதீன விசாரணைகளை நடத்துதல். இது பற்றி கட்சித் தலைவர் அடம் பேண்ட் இவ்வாறு தெரிவித்தார்.
In balance of power, the Greens will make a federal corruption commission a priority. David Shoebridge, the senator for New South Wales, will introduce that bill into the parliament in a matter of weeks, and the Greens will ensure that this country has a federal corruption watchdog within months before the next government starts spending 1 cent.
சிறுவர் பராமரிப்பு மானியத்தை பெறுவதற்கு தேவையான இன்கம் மற்றும் ஆக்டிவிட்டி டெஸ்ட்ஸை நீக்குவதன் மூலம் சிறுவர் பராமரிப்பை அடிப்படையில் இலவசமாக்குதல், சுகாதாரத்துறையை பொறுத்தவரை முக்கியமாக மெடிக்கேரில் பல் பராமரிப்பை சேர்த்தல், கல்வித்துறையில் பல்கலைக்கழகம் மற்றும் டேவ் கற்கையை அனைவருக்கும் இலவசமாக்குதல், அத்துடன் மாணவர்களின் கல்விக் கடனையும் நீக்குதல், ஆஸ்திரேலியாவின் வீட்டு நெருக்கடிக்கு தீர்வு காண ஃபெடரல் ஹவுசிங் டிரஸ்டை நிறுவுவதன் மூலம் சுமார் 1 மில்லியன் தரமான, நிலையான மற்றும் எளிதில் அணுகக்கூடிய பப்ளிக் அண்ட் கம்யூனிட்டி ஹோம்ஸை உருவாக்குதல், ஓய்வூதிய வயது வரம்பை 67 to 65 குறைப்பதுடன் ஓய்வூதிய கொடுப்பனவு தொகையை அதிகரித்தல், மாற்றுத்திறனாளிகளுக்கான NDIS செயற்திட்டத்திற்கு முழுமையாக நிதியுதவி அளிப்பதுடன் NDIS பணியாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்துதல், அகதிகளுக்கான நிரந்தர குடியமர்வு திட்டத்தை உருவாக்குதல், அவர்கள் தமது குடும்பங்களுடன் ஒன்றிணைவதற்கான வசதியை ஏற்படுத்துவதுடன் மனிதாபிமான அடிப்படையில் உள்வாங்கப்படுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு முன்னுரிமை அளித்தல், அகதிகளுக்கான கடல் கடந்த தடுப்பு முகாம் பரிசீலனை நடைமுறையை நீக்குதல், இவை உட்பட இன்னும் பல திட்டங்களை முன்வைத்து செனட் அவைக்கும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அவைக்கும் கிரீன்ஸ் கட்சி போட்டியிடுகின்றது. புதிய நாடாளுமன்றத்தில் கிரீன்ஸ் கட்சி மிகவும் சக்தி வாய்ந்த மூன்றாம் தரப்பாக இருக்க தயாராக இருப்பதாகவும், பேலன்ஸ் ஆஃப் பவர் தீர்மானிக்கும் சக்தியாக கிரீன்ஸ் கட்சி காணப்படும் போது தமது கொள்கைகளை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கட்சித் தலைவர் அடம் பேண்ட் கூறுகிறார்.
And in balance of power, the Greens will kick the Liberals out and will push the next government to tackle the climate crisis by leaving coal and gas in the ground and also by leaving Tasmania's forests standing, but also to tackle the cost of living crisis by getting dental and mental health into Medicare.